மாற்றப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை. விசுவாசத்தோடு உலகில் ஏற்கப்பட்ட கிறிஸ்துவே, உமக்கு மகிமை.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மாக்கெழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மாக்கெழுதிய நற்செய்தி பிரிவு 6, இறை வார்த்தைகள் 45-52 முடிய. 5000 பேர் உணவு உண்ட பின் இயேசு கூட்டத்தினரை அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது தம் சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன்பு அக்கரையிலுள்ள பெத்சாயதாவுக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அவர் அவரிடமிருந்து விடை பெற்று கொண்டு இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலைக்கு சென்றார். பொழுது சாய்ந்த பிறகும் படகு நடுக்கடலில் இருந்தது. ஆனால் அவர் தனியே கரையில் இருந்தார். அப்பொழுது எதிர்காற்று அடித்தது. சீடர்கள் தண்டு வலிக்க பெரிதும் வருந்தியதை கண்ட அவர் கடல் மீது நடந்து அவர்களை நோக்கி வந்தார். அவர்களை கடந்து செல்ல விரும்பினார். அப்பொழுது ஏறக்குறைய 4 காவல் வேளை. அவர் கடல் மீது நடப்பதை கண்டு அது பேய் என்று எண்ணி அவர்கள் அலறினார்கள். ஏனெனில் எல்லாருமே அவரை கண்டு அஞ்சி கலங்கினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பிறகு அவர்களோடு படகில் ஏறினார். காற்று அடங்கியது. அவர்கள் மிக மிக மழைத்து போனார்கள். ஏனெனில் அப்பங்கள் பற்றிய நிகழ்ச்சிகளை அவர் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் உள்ளம் மழுங்கி போயிருந்தது. ஆண்டவரின் அருள்வாக்கு. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான்தான் உங்கள் கடவுள். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, நம்முடைய மனித உள்ளத்திற்குள்ளாக அச்சம் என்பது எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கையை கண்டு, குறிப்பாக எதிர்காலத்தில் என்ன நடக்கப் போகிறது, என்னுடைய குழந்தைக்கு என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்க போகுமா, அவருக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா, இதோ நான் வேலை பார்த்து கொண்டு இருக்கின்றேன், எதிர்காலத்தில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி கிடைக்குமா, இதோ உழைத்து கொண்டு இருக்கின்றேன், வயதான காலத்தில் என்னை யார் பார்ப்பார்கள் என்று பல்வேறு நிலைகள் இருக்கின்ற ஒவ்வொரு நபர்களுக்கும் இந்த அச்சம் என்பது எப்பொழுதும் அவருடைய உள்ளத்தில் இருந்து கொண்டே இருக்கும். குறிப்பாக எதிர்காலத்தை கண்டுதான் அவர்கள் அஞ்சு கொண்டிருப்பார்கள். இன்று வாசிக்கப்பட்ட நற்செய்தியிலும் நம்முடைய ஆண்டவருடைய சீடர்கள் அச்சம் கொள்கிறார்கள். இந்த நற்செய்திக்கினுடைய பின்புலத்தை நாம் பார்க்கும் பொழுது, இயேசு அப்பொழுதுதான் 5000 நபர்களுக்கு அவர் உணவை பகிர்ந்து கொடுக்கின்றார். எனவே பாலை நிலத்தில் மக்கள் தங்களுடைய இறை செய்தியை கேட்பதற்காக பசியோடு வந்த மக்களுக்கு நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்கள் பின்வாங்கிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முன்வந்து அந்த 5000 நபர்களுக்கு வெறும் ஆண்கள் மட்டுமே உள்ள குறிப்பு மட்டும்தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அந்த 5000 மேற்பட்ட நபர்களுக்கும் ஆண்டவர் உணவு கொடுத்திருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு வல்லமையான காரியத்தை நம்முடைய சீடர்கள் புரிந்து கொள்ளவில்லை. மேலும் ஆக இயேசு ஆண்டவர் தன்னுடைய சீடர்களை கட்டாயப்படுத்துகிறார். இந்த இடத்திலிருந்து மறுக்கரைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கட்டாயப்படுத்துகிறார். எதற்காக என்று பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக ஜெபிக்க வேண்டும். எனவே இறைவன்மையை அவரிடமிருந்து வெளிப்பட்டு இருக்கிறது. கடவுளுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக தன்னுடைய சீடர்களை கட்டாயப்படுத்தி இக்கரையிலிருந்து மறுக்கரைக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று அவர்களுக்கு அறிவுறுத்துகிறார். அதன் பின்னாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தனியாக அமர்ந்து அவன் ஜபம் செய்து கொண்டிருக்கின்றார். தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட பின்னணியில் அவர்கள் கடற்கரையில் இருந்து அவர்கள் அப்பால் சென்று அவர்கள் நடுக்கடலில் இருக்கின்றார்கள். அப்பொழுது புயல் காற்று வீசுகிறது. அவர்கள் தண்டு வள்ளிக்கு அவர்கள் படகை எடுகின்றார்கள். அவர்கள் கஷ்டத்தில் இருக்கிறார்கள், துன்பத்தில் இருக்கிறார்கள். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு அருகில் வரும் பொழுது அனைவருமே பயப்படுகின்றார்கள். இதோ பேய் வருகிறது என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு பேயாக அவர்கள் காட்ட முற்படுகின்றார்கள். அவரை பேய் என்று அழைக்கின்றார்கள். இறை இயேசு கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களை, இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நமக்கு வரமாக வருகிறார். ஆனால் அந்த வரத்தையும் ஆண்டவருடைய வருகையும் நாம் தவறாக எண்ணி பேய் வருகிறது என்பதை போல நாம் சித்தரித்துக் கொள்கின்றோம். எனவே ஒரு நாளும் ஆண்டவர் பேயாக மாறுவதில்லை. ஒரு நாளும் ஆண்டவர் நமக்கு தீமையை கொடுப்பதில்லை. ஆனால் கஷ்டம் வரும்பொழுது, துன்பம் வரும்பொழுது அது சாத்தான் தான் கொடுக்கிறார் என்பதை போல நம்முடைய வாழ்வில் நாம் ஏற்றுக்கொள்கின்றோம். ஆனால் கடவுள் ஒருபோதும் நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் துன்பத்தை கொடுத்தாலும் அதிலிருந்து தான் நமக்கு மீட்பு கிடைக்கப் போகிறது. அந்த துன்பத்திலிருந்து தான் நமக்கு வாழ்வு கிடைக்கப் போகிறது என்பதை பல்வேறு மத்திகளில் ஆண்டவர் நமக்கு இறைவார்த்தையாக எடுத்து காட்டுகின்றார். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பேயாக அவர்கள் எண்ணுகிறார்கள். குறிப்பாக இதை நாம் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று பார்க்கும் பொழுது, இரா விருந்தில் ஆண்டவருடைய சீடர்கள் அனைவரும் இணைந்து, ஆண்டவரோடு இணைந்து பாஸ்கா விழாவின் பொழுது அப்பத்தை பிட்டி என்னுடைய உடல் என்னுடைய இரத்தம் என்று அப்பத்தையும் ரசத்தையும் தன்னுடைய சீடர்களுக்கு அவர் பகிர்ந்து கொடுக்கின்றார். பகிர்ந்து கொடுக்கும் பொழுது ஆண்டவருடைய உடலையே அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவருடைய இறையச்சத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஆண்டவருடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். ஆண்டவரையே அவர்கள் உணவாக உட்கொள்கின்றார்கள். ஆனால் உணவாக உட்கொள்ளும் பொழுதுதான் அங்கு தீயவன் சாத்தானானவன் செயல்படுகிறான். யூதாஸ் இஸ்காரியோத்து ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட பிறகுதான் அவர் அந்த இடத்திலிருந்து விலகிச் செல்கின்றார், ஆண்டவரை விட்டு விலகிச் செல்கின்றார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உண்மையான கடவுள் இல்லை என்பதை மறுப்பதை போல இவரை காட்டி கொடுப்பதற்காக அவர் வெளியே செல்கின்றார். எனவே ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உட்கொண்ட பிறகுதான் அவர் வெளியே செல்கின்றார். அதே போலதான் 5000 நபர்களுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உணவை பகிர்ந்து கொடுத்த பொழுது இயேசுவின் சீடர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவருடைய உள்ளமானது மழுங்கி போயிருந்தது என்பதை மார்க் நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியில் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் அவர்கள் இருக்கின்றார்கள். ஆண்டவர் 5000 பேருக்கு பகிர்ந்தளித்த அந்த உன்னதமான நிகழ்வை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அதிலிருந்து இறைப்பசனம் வெளிப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. அதனால் தான் அவருடைய உள்ளமானது மழுங்கி போயிருந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வரும் பொழுது அவரை பேய் என்று அவர்கள் அறிக்கையிடுகின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் சந்தித்து பார்ப்போம். பல்வேறு நபர்களில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் தீமைக்கு நாம் இட்டு செல்கின்றோம் என்பதை தான் நம்முடைய வாழ்வானது நமக்கு பாடமாக காட்டுகிறது. மேலுமாக இந்த பேயை, இந்த சாத்தானை பல்வேறு பெயர்களை கொண்டு நாம் அழைக்கின்றோம். தீயவன், தடை செய்பவன், கெடுப்பவன், தவறு செய்ய தூண்டுபவன், சோதிப்பவன், தவறான வழிகாட்டியாக இருப்பவன், தீமையானவன் என்று பல்வேறு பெயர்களை கொண்டு நாம் சாத்தானை அழைக்கின்றோம். அதில் ஒரு பெயர்தான் அச்சம் தருபவன். எனவே சாத்தான் தான் நமக்கு அச்சத்தை கொடுக்கிறார். என்னதான் ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மிடத்தில் இருந்தாலும், ஆண்டவரே நமக்காக வந்தாலும், ஆண்டவரே நமக்காக இந்த உலகத்தில் பாலகனாக பிறந்தாலும், இந்த சாத்தான் என்ற உணர்வானது ஆண்டவரையே பேயாக மாற்றி கொடுக்கின்ற இந்த தீய சிந்தனையே நம்முடைய உள்ளத்திலாக பலிக்கின்றது. திருப்பலி முடித்து அப்போதுதான் நாம் சென்றிருப்போம். ஆண்டவருடைய நற்கரணையை பெற்றுக்கொண்ட பிறகுதான் நாம் சென்றிருப்போம். ஆனால் போகின்ற வழியில் பலரும் பயப்படுகின்றார்கள். ஓ வாகனத்தில் செல்கின்றனே, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா? அல்லது தனியாக செல்கின்றனே, எனக்கு ஏதாவது ஆபத்து வந்து விடுமா? அல்லது நள்ளிரவு திருப்பலியில் குடும்பத்தாரோடு திருப்பலியில் கலந்து கொண்ட பிறகு அனைத்து வகையான நகைகளையும் அணிவித்து நாம் செல்கின்றோம், நடுராத்திரியில் செல்கின்றோம், திருடன் வந்து பறித்து கொள்வானா என்பது போன்ற ஒரு அச்சமெல்லாம் இருக்கிறது. அப்பொழுதுதான் நாம் திருப்பலியை முடித்து கொண்டு வந்திருக்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு இருக்கின்றார். நற்கருணை என்ற பிரசனத்தின் வழியாக ஆண்டவர் நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார். ஆனால் அந்த ஆண்டவரை நாம் உண்மையாக உணராமல் அந்த அச்சம் என்பது நம்மை தூண்டி எழுப்பி நம்மை பாவத்திற்கு இட்டு செல்கிறது. அல்லது நன்மையான காரியத்தை செய்வதற்கு அந்த அச்சமானது நமக்கு தடையாக இருக்கிறது. அதனால்தான் சீடர்கள் பயத்தில் பேய் வருகிறது என்பதை போல அவர்கள் தங்களுடைய அனுபவத்தை அறிக்கையிடுகின்றார்கள். ஆம், அன்பார்ந்த இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, நாம் சிந்தித்து பார்ப்போம். இந்த அச்சம் என்பது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. ஒரு வேலையை தொடங்கும் பொழுது ஐயோ இது நஷ்டம் வந்துடுமோ, இது லாபம் வருமா வராதா, அல்லது நம்ம போட்ட முதலீடு மோசமாக போயிருமா என்று தொடக்கத்திலேயே நாம் ஒரு அச்சத்திலேயே இருக்கின்றோம். இந்த அச்சம் நம்முடைய உழைப்புக்கும் நம்முடைய வியாபாரத்திற்கும் நாம் எடுக்கின்ற அடுத்த படிக்கு அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கிறது. அதனால் நாம் என்ன செய்கின்றோம், நமக்கு பிடித்த சேஃபர் காட் என்று சொல்வார்கள் அந்த குறுகிய வட்டத்திற்குள்ளாக நம்மை நாமே நாம் அடைக்கி விடுகின்றோம். அந்த வட்டத்தை தாண்டி நாம் செல்வதற்கு நாம் பயந்து விடுகின்றோம். அந்த பயம்தான் நம்முடைய வாழ்க்கையினுடைய அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு தீயவனாக இருக்கிறது, தடையாக இருக்கிறது, அச்சம் தருபவராக இருக்கிறது. எனவே சாத்தானவன் நம்முடைய வாழ்க்கையில் இவ்வாறாக நாம் சோதனை செய்கின்றார். எனவே இந்த சோதனையை நாம் எப்படி வீழ முடியும் என்பதை நாம் ஒரு உண்மை சம்பவத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். 2020 மிகப்பெரிய ஒரு கொடூரமான காலம், கொரோனா காலம். அப்பொழுதுதான் ஊரடங்கானது முழுமையாக அமல்படுத்திருந்தது. யாரும் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு செல்ல முடியாத சூழ்நிலை இருக்கிறது. அப்பொழுது ஒரு குடும்பமானது டெல்லியில் வசிக்கின்றது, டெல்லியில் புறநகர் பகுதியில் வசித்து கொண்டு இருக்கிறார்கள். அவர்கள் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள், பீகாரிலிருந்து அவர்கள் வந்தவர்கள். எனவே தந்தையும் மகளும் ஒரே அறையில் அமர்ந்து கொண்டு வேலை பார்த்து கொண்டிருந்தார்கள். ஊரடங்கு போடப்பட்டது, அவர்கள் செய்கின்ற தொழிலானது முடங்கி போனது. மேலுமாக அந்த தந்தையான அவர்களுக்கு அப்பொழுதுதான் ஒரு சிறிய விபத்தில் சிக்குண்டு அவருக்கு காலில் அடிபட்டு இருக்கின்றது. எனவே வலியோடும் வேதனையோடும் அவர் இருக்கின்றார். ஆனால் சாப்பிடுவதற்கு சாப்பாடு இல்லை, உணவு இல்லை. நாம் அடுத்த கட்ட வாழ்வுக்கு நாம் எப்படி செல்ல இருக்கின்றோம், நாம் இதே இடத்திலேயே இறந்து போய் விடுவோமா என்ற ஒரு அச்சத்திலும் தந்தையும் மகளும் அவர்கள் அவதியோடு இருக்கிறார்கள். எனவே அப்பொழுது மகளானவர் ஒரு முடிவு எடுக்கிறார். என்ன முடிவு என்று பார்க்கும் பொழுது, நாம் இறந்தாலும் என்னுடைய தாயோடும் என்னுடைய சகோதரனோடும் என்னுடைய சொந்த ஊரில் சென்று என்னுடைய சொந்த வீட்டிலே இறந்துருவோம், இந்த இடத்தில் நாம் இறக்க வேண்டாம். எனவே கண்டிப்பாக நாம் இது இந்த இடத்திலிருந்து நாம் நம்முடைய வீட்டிற்கு நாம் கடந்து செல்வோம் என்று பார்க்கும் பொழுது பொது போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டிருக்கிறது. எந்த பேருந்தும் செல்லவில்லை, எந்த ஒரு ரயிலும் செல்லவில்லை, விமானமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஏழை குடும்பமானது எப்படியாக தன்னுடைய வீட்டிற்கு செல்லும், தன்னுடைய சொந்த ஊருக்கு எப்படி செல்வார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தது. ஆனால் அந்த மகளானவள் முடிவெடுத்தாள், இந்த ஒரு அச்சத்தை தவிற்றுவிட்டு நாம் துணிவோடு செல்வோம், எப்படியாவது என்னுடைய சொந்த ஊருக்கு செல்வோம், சொந்த வீட்டிற்கு செல்வோம், என்னுடைய தந்தைக்கு நிரந்தரமான ஒரு மருத்துவ வசதியும் ஒரு நிரந்தரமான உணவையும் நாம் கொடுக்க வேண்டும் என்ற துணிவு அவரிடம் இருந்தது. எனவே அவர் கையில் வைத்திருந்த ஒரு சொற்ப காசில் ஒரு மிதிவண்டியை அவர் வாங்குகின்றார். அவர் வைத்திருந்த சொற்பமான ஒரு பணத்தில் மிதிவண்டியை வாங்குகிறார். அந்த மிதிவண்டியினுடைய விலை வெறும் 2000 ரூபாய் மட்டும்தான். எனவே இந்த 2000 ரூபாய் மிதிவண்டி வண்டியை வாங்கி கொண்டு தன்னுடைய தந்தையை பின்னால் அமர வைத்து அவர் பயணத்தை தொடங்குகின்றார். பயணத்தை தொடங்கும் பொழுது போகின்ற வழியில் அவருக்கு உணவு கிடைக்குமா தெரியவில்லை, போகின்ற வழியில் அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து நடந்தால் என்ன ஆகும் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை, போகின்ற வரையில் அவர்கள் எங்கு உறங்குவார்கள், எங்கு குளிப்பார்கள், எங்கு கழிவறை போவார்கள் என்பது எல்லாம் அவர்கள் திட்டமிடவில்லை. அவர்கள் எண்ணினார்கள், நாங்கள் சொந்த ஊருக்கு போக வேண்டும் என்று அவர்கள் முடிவெடுத்தார்கள். எனவே தங்களுடைய பயணத்தை அவர்கள் ஆரம்பித்தார்கள். போகின்ற வழியில் அனைத்து மக்களும் அவர்களுக்கு உதவி செய்தார்கள். இதோ அடிபட்ட தந்தையை நோக்கி அவர் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார். மகளானவர் அவர்களை கரை சேர்க்க வேண்டும் என்று மிதிவண்டி வைத்து அவர்களை பயணிக்கின்றார்கள். எனவே போகின்ற வழியில் மக்கள் அனைவரும் அவர்களுக்கு உணவு கொடுக்கின்றார்கள். சில வேளைகளில் இருப்பிடமும் கொடுக்கின்றார்கள். சில வேளைகள் இருப்பிடம் இல்லாமல் சாலையோரத்தில் அவர்கள் படுத்து விடுகின்றார்கள். மேலுமாக அந்த சாலையில் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற சில வாகனங்கள் அந்த மிதியண்டி வண்டியை ஓட்டி கொண்டிருக்கின்ற அந்த நபர்களுக்கும் தந்தைக்கும் அவர்கள் உதவி செய்து லிஃப்ட் கொடுத்து அவர்கள் சிறிது தொலைவு அவர்களை கடத்த அவர்களுக்கு முயற்சி செய்திருக்கின்றார்கள், உதவி செய்திருக்கின்றார்கள். எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மகளும் தந்தையும் 700 மைல் கடந்து சென்று தங்களுடைய சொந்த ஊருக்கு திரும்பி சென்றார்கள். ஒரு சாதாரண 2000 மிதிவண்டியை பயன்படுத்தி 700 மைல் தொலைவு அவர்கள் பயணம் செய்து அவர்கள் உயிரோடு அவருடைய சொந்த ஊருக்கு அவர்கள் கடந்து சென்றிருக்கிறார்கள். இந்த செய்தியை கேள்விப்பட்ட பலரும் அந்த பெண்ணை பாராட்டினார்கள். அந்த பெண்ணினுடைய பெயர் ஜோதி. எனவே 15 வயது மிக்க இந்த ஜோதி என்ற ஒரு சிறிய பெண் துணிவோடு என்னுடைய தந்தையை நான் சேர்க்க வேண்டும், எங்களுடைய சொந்த ஊருக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தார். அந்த முடிவு அவருக்கு துணிவை கொடுத்தது. அந்த துணிவு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றார். அதனால் தான் அவர் கடந்து சென்று தன்னுடைய சொந்த ஊருக்கு சென்றார். அதனால் பலரும் அந்த பெண்ணை பாராட்டினார்கள். குறிப்பாக இந்திய மிதிவண்டி ஓட்டுகின்ற அந்த சங்கமானது, அந்த இயக்கமானது அந்த பெண்ணிற்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தது. நீங்கள் மிதிவண்டி ஓட்ட நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தருகின்றோம், இதை ஒரு விளையாட்டாக நீங்கள் விளையாடுங்கள், வருகின்ற ஒலிம்பிக் போட்டியில் உங்களுக்கு ஒரு இடம் கிடைக்கும், நீங்கள் தங்கப்பதக்கத்தை கண்டிப்பாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், அப்படிப்பட்ட திறமை உங்களிடத்தில் ஒளிந்திருக்கிறது. 700 மைல் மிதிவண்டி வண்டியை, சாதாரண ஒரு 2000 ரூபாய் மிதிவண்டியை வைத்து நீங்கள் பயணம் செய்திருக்கின்றீர்கள். கண்டிப்பாக உங்களுடைய ஆற்றல் இருக்கிறது, உங்கள்கிட்ட வல்லமை இருக்கிறது, உங்களுடைய திறமை இருக்கிறது, நாங்கள் சேர்த்துக் கொள்வோம் என்று கூறுகின்ற அளவுக்கு அந்த பெண்மணியானவள், அந்த சிறு குழந்தையானவள் கண்டிப்பாக தன்னுடைய வாழ்க்கையில் அவர் முயற்சி செய்திருக்கின்றார். பலரும் இதை வீண் முயற்சி என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் வெற்றி பெற்ற பிறகுதான் இதை விடாமுயற்சி என்று அந்த பெண்ணை பாராட்டுகிறார்கள். ஆம் அன்பார்ந்தவர்களே, இந்த பெண்ணினுடைய வாழ்க்கை போலதான் நம்முடைய வாழ்க்கையும் அமைந்திருக்கின்றது. எனவே நாம் விடாமுயற்சியோடு நாம் செய்யும் பொழுது நம் பல நேரங்களில் நாம் அச்சம் என்பது மிகப்பெரிய தடையாக இருக்கிறது. விவிலியத்தில் நாம் புரட்டி பார்க்கும் பொழுது பல்வேறு நபர்களும் அச்சத்தினால் அவர்கள் குழம்பி போயிருந்தார்கள். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் அவர்களுக்கு வழிகாட்டியது என்பதை நாம் பல்வேறு வழிகளில் நாம் உறுதியிட்டு கூறலாம். குறிப்பாக தாவீது என்ற ஒரு சிறுவன் இருக்கிறார். கோலியாத்து என்ற ஒரு மிகப்பெரிய வீரனை கொல்ல வேண்டும். அனைத்து படை வீரர்களும் அந்த மனிதனை கண்டால் பயப்படுகின்றார்கள். இவனை எப்படி நாம் வீழ்த்து போகின்றோம் என்பதையெல்லாம் அவர்கள் குழம்பி நிற்கின்றார்கள். பெரிய அரசனே, அவர் என்ன பண்ணுவோம் என்று குழப்பத்தில் இருக்கிறார். அப்பொழுது அச்சமே இல்லாத ஒரு சிறுவன் தாவீது முன்வந்து அந்த கோலியாத்து என்கின்ற அந்த பெரிய மனிதனை, பெரிய வீரனை தன்னுடைய சிறிய கற்களால் வீழ்த்தி அவனை கொள்கின்றார். காரணம், ஆண்டவர் அவரோடு துணையாக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கும் பொழுது விடுதலையின் நாயகனாக இருக்கின்ற மோசே அவர்கள், எகிப்தில் மக்கள் எல்லாம், இஸ்ரேல் மக்கள் எல்லாம் அவர்கள் அடிமைகளாக இருக்கும் பொழுது அவர்களை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்று ஆண்டவர் அளவுக்கு அவருக்கு அழைப்பு கொடுக்கின்றார். ஆனால் மோசே பயப்படுகின்றார். என்ன காரணம் என்று பார்க்கும் பொழுது, நான் திக்குவாயனாக இருக்கிறேன், என்னால் பேச முடியாது, நான் ஏற்கனவே அங்கு கொலை செய்து வந்திருக்கிறேன், என்னை பிடித்து சிறையில் அடைப்பார்கள், என்னை கொலை செய்வார்கள் என்றெல்லாம் அவர் பயப்படுகின்றார், பின்வாங்குகின்றார், நான் செல்ல மாட்டேன் என்று ஆண்டவருக்கு முன்பாக சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் அவருக்கு ஆரோன் என்ற துணிவை கொடுக்கின்றார். ஆரோன் என்ற நபர் வழியாக நீர் அவரோடு செல், கண்டிப்பாக அவர் துணையாக இருக்கும் பொழுது, ஆரன் உனக்கு அருகில் இருக்கும் பொழுது, அவரோடு நீர் இருக்கும் பொழுது கண்டிப்பாக உனக்கு அச்சமே இருக்காது, நீ துணிவுடன் செய்வாய், ஆண்டவர் கட்டளையிட்டதை உன்னால் செய்ய முடியும் என்ற துணிவோடு அவர் செல்கின்றார். எகிப்தில் இருக்கின்ற அந்த இஸ்ரேல் மக்களை மீட்டு கானா நாட்டை நோக்கி வழிநடத்தி செல்கின்ற அந்த மிகப்பெரிய பொறுப்பை அவர் வெற்றிகரமாக அவர் மீட்டிருக்கின்றார். மேலுமாக விவிலியத்தில் தீனா என்ற ஒரு அழகிய பெண்மணியானவள் இருந்தார். இந்த தீனா என்ற பெண்மணியை தான் அந்த ஊரில் இருக்கின்ற அனைத்து ஆண்களும் வியந்து பார்க்கின்றார்கள். அவருடைய அழகானது மிகச்சிறப்பான ஒரு அழகிய பெண்மணியாக இந்த தீனா அவர்கள் திகழ்ந்தார்கள். இதை கேள்விப்பட்ட அனைத்து ஆண்களும் அந்த செய்தியானது பரவிக்கொண்டே இருந்தது. அந்த செய்தியானது செக்கே என்ற மன்னனிடத்திற்கும் சென்றது. அழகு என்ற பெண்மணி, தீனா என்ற அழகு வாய்ந்த பெண்மணியை நான் பார்க்க வேண்டும், அவளை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த மன்னனானவன் அந்த தீனா என்ற பெண்மணியை அணுகுகிறார். அவரை கற்பழிக்கின்றார். அந்த பெண்ணை கெடுத்துகின்றார். அவருடைய வாழ்க்கையானது கெடுத்து போய்விட்டது. ஆனால் முடங்கி போன அந்த தீனா என்ற பெண்மணியானவள் மீண்டு எழுந்தார். அந்த மன்னனை பழிவாங்க வேண்டும், அந்த மன்னனை பழித்திருக்க வேண்டும், அவன் செய்த பாவத்திற்கு என் வழியாக கடவுள் தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற உறுதிப்பாடோடு அவருடைய சகோதரர்களோடு இணைந்து அந்த மன்னனை வீழ்த்துகிறார். ஒரு சாதாரண ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய சகோதரோடு இணைந்து மிகப்பெரிய அரசுரமையில் இருக்கின்ற, அதிகாரத்தில் இருக்கின்ற செக்கே என்ற மன்னனை வீழ்த்துவதற்கு காரணம் ஆண்டவர் அவரோடு துணை இருந்தார். மேலுமாக நம்முடைய புதிய ஏற்பாட்டில் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பிறகு பல்வேறு நபர்களும் ஆண்டவருடைய செய்தியை, நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் முற்படுகின்றார்கள். குறிப்பாக பவுல், இயேசுவுடைய சீடர்கள், மற்ற அனைவருமே ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்கின்றார்கள். அப்பொழுது திருத்தூதர் பணிப்பிரிவு 28 இறைவார்த்தை 31 நாம் வாசிக்கின்றோம். இறையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய முழு துணைவோடு தடையேதுமின்றி கற்பித்துக் கொண்டிருந்தார்கள். எனவே ஆண்டவரை போல நாங்களும் இறந்து விடுவோம் என்று அச்சத்தில் இருந்தவர்களுக்கு தூய ஆவியா தூண்டுதல் கொடுத்தார். அந்த தூண்டுதலின் காரணமாக எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் துணிவோடு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க அவர்கள் முன் வந்தார்கள். அதே போல ஸ்தேவான் என்ற திருத்தொண்டர் ஆண்டவருக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்தார். காரணம், அவர் துணிவோடு இருந்தார். ஆண்டவருடைய நம்பிக்கை எனக்கு நிலை வாழ்வை கொடுக்கும், இந்த சாதாரண உடலை மட்டும்தான் உங்களால் அழிக்க முடியும், மாறாக உடலையும் ஆன்மாவையும் அழிக்கக்கூடிய அவருக்கு மட்டுமே நான் அஞ்சுவேன், மற்றபடி எந்த ஒரு மனிதருக்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்ற இறை வார்த்தையின்படி அவர் தன்னுடைய வாழ்வை வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட துணிவு அவரிடம் எவ்வாறு வந்தது என்று பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நம்முடைய இயேசுவினுடைய சீடர்கள், திருத்தூதர்கள் அவர்கள் கொடுத்த நற்செய்தி இறை வார்த்தையாக அவர் உள்ளத்தில் தாக்கியது, துணிவை அவர்களுக்கு கொடுத்தது. இப்படியாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நபர்களையும் பார்க்கலாம். புனிதர்களுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் பல்வேறு புனிதர்களும் துணிவோடு இருந்தார்கள். அதிலும் குறிப்பாக இந்த மாதத்தில் நாம் விழா கொண்டாட இருக்கின்ற புனித செபஸ்தியா, கிறிஸ்துவ மக்களை கொள்ளுகின்ற ஒவ்வொரு நபரையும் அவர் அழிக்க வேண்டும் என்று துணிகின்றார். கிறிஸ்துவ மக்களை காக்க வேண்டும், கிறிஸ்துவ நம்பிக்கையில் வளர்பவர்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு படை வீரராக முன்வந்து அவர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். அப்பொழுது அவரை ஊருக்கு வெளியே அழைத்து கொண்டு அம்புகளால் அவரை கொல்ல வேண்டும் என்று துடிக்கின்றார்கள். அம்பு ஏதியும் அவர் உயிர் பறிபோகாமல் அவர் ஒரு நாள் முழுவதும் அவர் அங்கே இருந்து துணிவோடு எதிர்கொண்டு இருக்கின்றார். ஆண்டவருடைய நம்பிக்கைக்கு நான் மிகப்பெரிய சாட்சியாக இருப்பேன் என்று தன்னுடைய வாழ்வின் மூலியமாக நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு முன்மாதிரியாக நம்முடைய புனிதர் திகழ்கின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு துணிவை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த துணிவு நமக்கு வர வேண்டும் என்றால் கண்டிப்பாக இந்த முதல் வாசகத்தில் சொல்வது போல அன்பு நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த அன்பு எப்படிப்பட்ட அன்பு என்று பார்க்கும் பொழுது இறை அன்பாக இருக்க வேண்டும். எனவே ஆண்டவர் மீது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது நாம் எந்த அளவுக்கு அன்பு கொண்டு இருக்கின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்வில் அச்சம் இருக்காது, துணிவு மட்டும்தான் இருக்கும் என்பதை நம்முடைய வாழ்வில் உணர்ந்து கொள்வோம். எனவே நாம் கஷ்டப்படும் பொழுது, நாம் துன்பத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை நாம் அதிகமாக அன்பு செய்வோம். அந்த அன்பு நமக்கு துணிவை கொடுக்கும். அந்த துணிவு நம்முடைய வாழ்க்கையில் வெற்றி பெற நம்மை தூண்டி எழுப்பும். எனவே அப்படிப்பட்ட துணிவு நம்முடைய வாழ்வில் அமைய வேண்டும் என்பதற்காக வரம் வேண்டி இந்த திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து மன்றாடுவோம். வாருங்கள்.